الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أخذنا آل فرعون بالسنين ونقص من الثمرات لعلهم يذكرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم صنائع المعروف تقي مسارئ السوء والآفات والهلكات صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மொமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்னில் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் ஒரு பகுதியை கழித்து இரண்டாவது பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் அல்லாஹு தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பான மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களில் சில மாதங்களை கண்ணியப்படுத்தி புனிதமான மாதம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த புனிதமான மாதங்களுடைய பெயர்களை அல் குர்ஆனில் எங்கும் குறிப்பிடவில்லை. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான், ஹஜ் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பேசுகிறான். அல்லாஹு தஆலா அந்த ஹஜ் செய்ய வேண்டிய அந்த மாதத்தை, ஜுல்ஹிஜ்ஜா என்ற மாதத்தை, மாதத்தின் பெயரை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கும் சொல்லவில்லை. தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம், அந்த மாதத்தையுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் படைத்த 12 மாதங்களிலே அல்லாஹு தஆலா ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை தான் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். வேறு எந்த மாதத்துடைய பெயர்களையும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடவில்லை. ஒரே ஒரு மாதம் நாம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதம், நாம் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாதம், நாம் இரவு வணக்கங்களிலே ஈடுபடுகின்ற இந்த மாதம், ரமலானுடைய மாதத்தின் பெயரை மாத்திரமே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். குர்ஆனை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற போது, குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுகிற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் என்கிற மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தின் பெயரை, அந்த மாதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவு சிறப்புகள் மகிமைகள் நிறைந்த ஒரு மாதம் தான் நாம் அடைந்து கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கையான ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஏன் நம்மில் பல பேர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் கழித்த ரமலானுடைய மாதங்களை விட அதிகமாக கழித்திருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தின் கடமையான நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்பு தனது வாழ்விலே 9 ரமதான்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்திருக்கிறார்கள். 9 நோன்புகள் கட்டாயமாக்கப்பட்ட ரமலானுடைய மாதங்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்விலே கழித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் 30 வருடங்களாக, 40 வருடங்களாக, 50 வருடங்களாக, 60 வருடங்களாக இந்த ரமலானுடைய மாதத்தை சந்தித்து அந்த மாதத்துடைய நோன்புகளை நாங்கள் நோட்டிருக்கின்றோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்தை அடைவதே ஒரு பாக்கியம். இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதே அல்லாஹ்வுடைய ஒரு அருள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த சந்தர்ப்பத்தை, இந்த ரமலானுடைய மாதத்தை எனது வாழ்வில் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். சென்ற வருடம் எம்மோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள், மறுமையை நோக்கி போய்விட்டார்கள். இதனால் தான் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்கள் சலஃபு ஸாலிஹீன்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரமலானை அடைந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக என்று 6 மாதங்களுக்கு முன்னால் துஆ செய்வார்கள். இந்த ரமலானை அடைந்துதான் நான் மூத்தாக வேண்டும் யா அல்லாஹ் என்று ரமலானுடைய மாதத்தை அடைவதை ஒரு பாக்கியமாக, ஒரு சிறப்பாக, அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக எங்களுடைய முன்னோர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று ரமலானுடைய மாதம் முடிவடைந்ததன் பின்பு 6 மாதங்கள் ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த வணக்க வழிபாடுகளை, கொடுத்த சதக்காக்களை, தான தர்மங்களை, ஓதிய குர்ஆன் திலாவத்துக்களை, ஜிக்ர் சலவாத்துக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 6 மாதங்கள் அல்லாஹிடத்திலே அவர்கள் துஆ செய்வார்களாம். ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே முன்னோர்கள் உலகத்தில் வாழ்ந்தது இந்த ரமலானுடைய மாதத்துக்காக, அவர்களுடைய வாழ்க்கையே இந்த ரமலானுக்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவதற்காக, அல்லாஹ்வின் பால் மீள்வதற்காக, அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய உலகத்துடைய அருக்கொடைகளை, நிமத்துக்களை, பாக்கியங்களை பயன்படுத்தி செலவழித்து அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, தௌபாவுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தன் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில வணக்க வழிபாடுகளை, சில கடமைகளை அல்லாஹு தஆலா விதியாக ஆக்கியிருக்கின்றான். உதாரணமாக, ஒரு மனிதன் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக தொழுகையிலே ஈடுபடுகிறார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு மனிதர்
அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களின் மூலம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களின் மூலம், அந்த சொத்து செல்வங்களின் மூலம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாறி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். பசியோடும் தாகத்தோடு இருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தகர்ருபை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா நோன்பை எங்களுக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வின் பக்கம் மனிதன் நீள வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை ذிக்ர் செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும் என்பதற்காக வணக்கங்களை இபாதத்துக்களை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதை போன்று சில நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிற போது, மனம் போன போக்கிலே வாழுகிற போது அல்லாஹு தஆலா ஒரு சில சோதனைகளின் மூலமாக மனிதன் விரும்பாத சில சோதனைகள் நெருக்கடிகள் மூலம் அல்லாஹு தஆலா மனிதர்களை சோதிக்கின்றான். அல் குர்ஆன் கண்ணியமான சகோதரர்களே சோதனைகளை பற்றி பேசுகிறது, சோதனைகளுடைய வகைகளை குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சோதனைகள் ஏன் ஏற்படுகின்றன, எதற்காக அல்லாஹு தஆலா பொருளாதார நெருக்கடியை அல்லது வறுமையை, உணவு தட்டுப்பாடை, அதே போன்று பொருட்களுடைய விலைவாசி அதிகரிப்பதை அல்லாஹு தஆலா ஏன் ஏற்படுத்துகின்றான்? கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் பேசியிருக்கிறது, குர்ஆன் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே அல்லாஹு தஆலா இஸ்லாமிய பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றான், விவசாய வளங்களை பற்றி பேசுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று அல் குர்ஆன் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள், உணவு நெருக்கடி ஏற்படுவதற்கான காரணங்கள், இவைகளையும் அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஃபிரௌன் உலகத்தை ஆட்சி செய்தவன், நான் தான் இறைவன் என்று சொன்னவன், எகிப்தை ஆண்டவன் ஃபிரௌன். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹு தஆலா நீர் வளத்தை கொடுத்திருந்தான். ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, பல நாடுகளை சுத்தி வருகின்ற ஓடி வருகின்ற நைல் நதியை பார்த்து ஃபிரௌன் சொல்கிறான், இந்த நைல் நதி என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, நான் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் தான் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, விவசாய வளம் என்னிடத்திலே இருக்கிறது, மனித பலம் என்னிடத்திலே இருக்கிறது, அதிகாரம் என்னிடத்திலே இருக்கிறது, ஆட்சி என்னிடத்திலே இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய சமூகத்துக்கும் அல்லாஹு தஆலா வளங்களை கொடுத்தான் என்றால், அதிகாரத்தை கொடுத்தான் என்றால், நான் தான் இறைவன் என்று இந்த உலகத்தில் முதலாவது வாதாடியவன் அந்த ஃபிரௌன். நான் தான் இறைவன் என்று சொல்லும் அளவுக்கு உலக வளங்களை ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, சில வருடங்கள் போகவில்லை, ஃபிரௌனை அல்லாஹு தஆலா சோதிக்குகின்றான். ஃபிரௌனை ஏற்று ஃபிரௌனோடு வாழ்ந்த அந்த சமூகத்தை அல்லாஹ் சோதிக்குகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு சோதனையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்றான். உணவு நெருக்கடியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான், தங்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பஞ்சத்தை, அவர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை, அவர்களுக்கு ஏற்பட்ட உணவு தட்டுப்பாட்டை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். லகத் அஹதனா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன் வனக்ஸும் மினத் தமராத் லஅல்லஹும் யத்தக்கரூன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தையும் நாங்கள் பட்டினியின் மூலம் சோதித்தோம், பஞ்சத்தின் மூலம் சோதித்தோம், வனக்ஸும் மினத் தமராத் பொருளாதார நெருக்கடி, உணவு நெருக்கடியின் மூலம் ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தையும் நாங்கள் சோதித்தோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யத்தக்கரூன், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக, என் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்ப வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களை பஞ்சத்தின் மூலம் சோதித்தோம், பொருளாதார நெருக்கடிகளின் மூலம் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் கழிக்கக்கூடிய இந்த ரமதான் மிகவும் நெருக்கடியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய முஸ்லீம்கள் நோன்பை நோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஏதோ இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை தான் என்று எங்களால் பேசிவிட்டு ஒதுங்கி செல்ல முடியாது. இந்த சோதனைகளை அல்லாஹ் நீக்க வேண்டுமாக இருந்தால், இந்த சோதனையிலிருந்து இந்த சமூகம் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால், பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் உணவு நெருக்கடி. நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகத்திலே நாங்கள் சோதிக்குகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை, ஒரு ஊரை அழிப்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்துகின்ற முதலாவது சோதனை பொருளாதார நெருக்கடி. உணவு நெருக்கடி, பஞ்சம் அல்லாஹ்வுடைய அழிவல்ல, அல்லாஹ்வுடைய அழிவு எங்களை முன்னோக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அழிவு எங்களை முன்னோக்கி இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் பஞ்சமும் சோதனையும் உணவு நெருக்கடியும். ஃபிரௌனை நீரில் அழிப்பதற்கு முன்னால், ஃபிரௌனுடைய சமூகத்தை நீரின் மூலம் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு முன்னால் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணவு நெருக்கடியை கொடுத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இது நமக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி, இந்த நாட்டிலே ஏற்பட்ட இந்த பொருளாதார அசைவு, கண்ணியமான சகோதரர்களே, அழிவல்ல, அழிவு பின்னால் வர இருக்கிறது. அழிவு வர இருக்கிறது என்பதற்கான முன்னெச்சரிக்கையாகத்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறான சோதனைகளை உலகத்தில் ஏற்படுத்துகின்றான். இதனால்தான் ஹிஜ்ரி 18 ஆண்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், எங்களை விட சிறந்தவர்கள் வாழ்ந்த அந்த காலம், எங்களை விட சிறந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த காலம், கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலத்திலும் அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை ஏற்படுத்துகின்றான். மனித உள்ளங்கள் கெட்டுவிட்டன. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சோதனை ஏற்பட்ட அந்த பொற்காலத்திலே அக்காலத்திலே வாழ்ந்தவர்களை அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்ய வேண்டும், யுஸ்லிஹுல்லாஹு குலூபனா, அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை சீராக்க வேண்டும், எமது உள்ளம் கெட்டுவிட்டது, அதனால் அல்லாஹ் இந்த சோதனையை ஏற்படுத்தியிருக்கிறான். ஹிஜ்ரி 18 ஆண்டை வரலாறு பேசுகிறது. அந்த வருடத்துக்கு பெயரே ஆமுர் ரமாதா, பஞ்சத்தின் வருடம். பஞ்சத்தின் வருடம் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட வருடம் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே. கண்ணியமான சகோதரர்களே, பசியின் மூலம் சோதிக்கப்பட்டார்கள், பட்டினியின் மூலம் சோதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், காட்டிலே வாழுகின்ற ஜீவராசிகள் மிருகங்களுக்கு கூட உணவு இல்லாமல் சாப்பிட முடியாமல் நகரங்களுக்கு மிருகங்களும் ஜீவராசிகளும் வர ஆரம்பிக்குகின்றன. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தார்கள், அந்த உணவு நெருக்கடிக்கு முகம் கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துடைய பொருளாதார நெருக்கடியை இல்லாமலாக்குவதற்கான உலகத்துடைய முயற்சிகளை, அஸ்பாபுகளை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்வதற்கு முன்னால் இந்த நெருக்கடிக்கான காரணம் என்ன, இந்த நெருக்கடியை ஏற்படுத்தியவன் யார் என்று உணர்ந்து அல்லாஹ்வின் பால் சஹாபாக்களை திசை திருப்பினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களிடத்திலே அவர்கள் இரவு நேரங்களிலே தொழுமாறு வேண்டிக் கொண்டார்கள், தொழுகையிலே ஈடுபட வேண்டும் என்று, தொழுகையின் மூலம் அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு அடைந்து கொள்ளலாம், தொழுகையின் மூலம் சோதனைகளில் இருந்து பாதுகாப்பை பெறலாம். தொழுகையின் மூலம் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படலாம். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் திடுக்கிடக்கூடிய விடயங்கள் ஏற்பட்டால், திடீர் அனர்த்தங்கள் ஏற்பட்டால், ஆபத்துக்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால், ஃபஸ்யா இலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் செல்வார்கள். மனிதர்களை எச்சரிப்பதற்காக வேண்டி, மனிதர்கள் தனது திசையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சூரிய கிரகணத்தை ஏற்படுத்துகின்றான். وَمَا نُرْسِلُ بِالْآيَاتِ إِلَّا تَخْوِيفًا. இந்த உலகத்திலே இவ்வாறான கிரகணங்களும் இவ்வாறான நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கான காரணம், அவைகளின் மூலம் மனிதர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும், அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்பட வேண்டும் என்பதற்கு முன்னெச்சரிக்கையாகத்தான் உலகத்திலே கிரகணங்கள் ஏற்படுகின்றன. கிரகணம் ஏற்படுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முதலாவது காட்டிய வழிமுறை, ஒரு தொழுகையை எங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள். இன்று வரைக்கும் நாங்கள் அந்த தொழுகையை ஸலாத்துல் குசூப் என்று சொல்கிறோம், கிரகண தொழுகை என்று சொல்கிறோம். ஏன் சகோதரர்களே, கிரகணம் ஏற்படுகிற போது ஏன் நாங்கள் தொழ வேண்டும்? அல்லாஹ் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறான். உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிறதா, ஆபத்து வருகிறதா, துன்பம் வருகிறதா, சிரமம் வருகிறதா, தொழுகையின் மூலம் அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு தொழுகையின் பக்கம் திசையை திருப்புமாறு சொன்னார்கள். தெளிவான சகோதரர்களே, எவ்வாறான சோதனைகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனைகளின் போது தொழுகையிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், தொழுகையிலே ஈடுபாடு காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சம்பவங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், படிப்பினைகளுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஒரு ஈமானிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சிரமம் ஏற்படுகிற போது, சோதனை ஏற்படுகிற போது, துக்கம் ஏற்படுகிற போது, கவலை ஏற்படுகிற போது ஒரு முஃமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம் பனு இஸ்ராயில், இவர்களில் ஒரு மனிதர் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய பெயரை சொன்னார்கள், ஜுரைஜ். ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது, ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் ஒரு ஆபித், எப்போதும் தொழுகையில் ஈடுபடக்கூடிய ஒருவர். அவருக்கென்று ஒரு தனி இடத்தை ஒதுக்கி, ஒரு இடத்திலே ஒரு அறையிலே தனிமையில் இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு வாலிபன் ஜுரைஜ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜுரைஜ் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் போது அவருடைய தாயார் அவரை அழைக்குகின்றார். ஏதோ ஒரு வேலைக்காக, தேவைக்காக தாயார் அழைக்குகிறார். இப்போது ஜுரைஜ் யோசிக்குகிறார், எனது தொழுகையை நான் முறித்துக் கொண்டு தாயுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பதா அல்லது எனது தொழுகையிலே நான் ஈடுபடுவதா என்று யோசிக்கிறார். யோசித்து முடிவெடுக்கிறார், எனது தாயை விட நான் இந்த இடத்திலே எனது அல்லாஹ், எனது இறைச்சகன் அல்லாஹுக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நான் தொழுகையில் தான் ஈடுபட வேண்டும் என்று தாயுடைய அழைப்பை அவர் கணக்கெடுக்காமல் தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, தாய் கோபப்படுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்போது அந்த தாய் தன்னுடைய மகன் இபாதத்திலே ஈடுபடுகிறார், எனது அழைப்புக்கு பதில் தரவில்லை, எனது பேச்சை மதிக்கவில்லை என்று நினைத்து தனது மகனுக்கு அந்த தாய் சாபம் இடுகிறார்கள். அல்லாஹும்ம லா துமித்ஹு ஹத்தா துரியஹு வுஜூஹல் மூமிஸாத். மிக பயங்கரமான ஒரு பதுவாவை சாபத்தை தனது மகனுக்கு செய்கிறார்கள். சொல்கிறார்கள், இந்த இபாதத்தில் ஈடுபடுகின்ற எனது மகன் எனது பேச்சை மதிக்கவில்லை, நான் அழைத்தும் எனக்கு பதில் கொடுக்கவில்லை. யா அல்லாஹ், இவனை நீ விபச்சாரியுடைய முகத்திலே, விபச்சாரிகளுடைய முகத்தில் முழிக்க வைக்காமல், முகத்தை பார்க்காமல் இவனை நீ மூத்தாக்க கூடாது. விபச்சார குற்றத்துக்கு இவன் விபச்சார குற்றம் இவன் மீது சுமத்தாக்கப்பட வேண்டும். தாயுடைய கோபம் தப்பித்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இங்கு இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது. தாய்மாருடைய பதுவாவை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய இபாதத்தில் நாங்கள் ஈடுபட்டாலும், எவ்வளோ சதகாக்களை தான தர்மங்களை நாங்கள் அள்ளி கொட்டினாலும், தாய்மாருடைய மனதை நாங்கள் புண்படுத்தினால் அதற்கான தண்டனையை அல்லாஹ் உலகத்திலே கொடுத்து விடுவான். எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் மறுமையிலே. பெற்றோருடைய மனதை நோவடித்தவர்கள், பெற்றோர்கள் உயிரோடு வாழ்கிற போது அல்லாஹ் சோதிப்பான், இல்லை என்றால் பெற்றோருடைய மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். துரை பெரிய பாவம் ஒன்றும் செய்யவில்லை, தாய்க்கு அநியாயம் செய்யவில்லை, தாய்க்கு ஏசவில்லை, தொழுகையிலே ஈடுபட்டார், தாய்க்கு பதில் கொடுக்கவில்லை. தாய் பதுவா செய்து விடுகிறார்கள், தவித்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சில நாட்கள் போகவில்லை, ஜுரைஜ் தனது அந்த வணக்க ஸ்தலத்திலே, அவருக்கென்ற ஒரு வணக்க ஸ்தலம், மண்ணால் களிமண்ணால் கட்டப்பட்ட வணக்க ஸ்தலம், அதிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு பெண்மணி ஜுரைஜை விபச்சாரத்தின் பக்கம் அழைக்குகின்றாள். விபச்சாரம் செய்வதற்கு அழைக்குகின்றாள். அப்போது ஜுரைஜ், கண்ணியமான சகோதரர்களே, அவர் அல்லாஹுவை பயந்து அவர் தன்னை அந்த விபச்சாரத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பின்னால் அந்த பெண்மணி ஒரு இடத்துக்கு சென்று ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையனோடு தகாத உறவில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து விட்டு அந்த பெண்மணி வந்து ஊர் மக்களை பார்த்து சொல்கிறார், இந்த குழந்தைக்கு காரணம், குழந்தையை சுமந்து கொண்டு வந்து சொல்கிறாள், எனது வயிற்றிலே இருக்கின்ற குழந்தைக்கு காரணம் இந்த ஜுரைஜ், அபாண்டத்தை சுமத்துகிறாள். கண்ணியமான சகோதரர்களே, ஊர் நம்பியது ஜுரைஜே ஒரு ஆபிதென்று. அதே ஊர் மக்கள் வளர்ந்து வருகிற போது அதை தீர விசாரிக்காமல் நிதானத்தை இழக்குகிறார்கள், நிதானத்தை இழந்து அவசரப்படுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்போது ஊர் மக்கள் நினைத்தார்கள், இந்த பெண் சொல்வது உண்மை, ஜுரைஜ் விபச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார், ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார், தன்னை ஒரு ஆபிதாக அடையாளப்படுத்தி விபச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார் என்று ஜுரைஜ் வணங்கிக் கொண்டிருந்த அந்த வணக்க ஸ்தலத்தை வந்து உடைத்து விடுகிறார்கள். சாதாரண ஒரு வணக்க ஸ்தலம், உடைத்து விடுகிறார்கள். ஊர் பேசுகிறது, ஜுரைஜ் விபச்சாரம் செய்துவிட்டார். ஜுரைஜுக்கு பெரிய சோதனை, தனக்கு சார்பாக பேசுவதற்கு அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. அந்த பெண்ணே சொல்கிறாள், இந்த குழந்தைக்கு தகப்பன் ஜுரைஜ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த சோதனை ஏற்பட்ட போது ஜுரைஜ், நான் நிரூபராதி என்று மக்களிடத்தில் சொல்வதற்கு முன்னால், நான் இவ்வாறான பாவத்தை செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்கு முன்னால், அந்த ஜுரைஜ் அல்லாஹ்விடம் பக்கம் திசையை திருப்புகிறார்.
www.acmyc.com
உது செய்கிறார், தொழுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, தொழுதுவிட்டு அந்த ஜுரைஜ் அந்த குழந்தையை அந்த தாய் சுமந்து கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தையால் பேச முடியாது, அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும், கத்திக் கொண்டிருக்கும், குழந்தையின் காசையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த நேரத்திலே கண்ணியமான சகோதரர்களே, ஜுரை சொல்லுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு அந்த குழந்தையிடத்திலே கேட்கிறார், மன் அபூக், ஏ குழந்தையே, கை குழந்தை அப்போதுதான் பிறந்திருக்கிறது, கை குழந்தையிடத்திலே கேட்கிறார் ஜுரை, உன்னோட தகப்பன் யார்? அப்போது அந்த குழந்தை பேசுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனது தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலே குழந்தையாக இருந்து எனது தாய் பாவம் செய்யக்கூடிய துர்நடத்தையுள்ள பாவி அல்ல, என்னுடைய தாய் எனது தாய் பக்குவமான பெண் என்று அன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போன்று அந்த பெண்ணுடைய கையிலே இருந்த குழந்தை பேசுகிறது. அல்லாஹ் குழந்தையை பேச வைத்தான். குழந்தை சொல்கிறது, எனது தந்தை துரைஜ் அல்ல, எனது தந்தை இந்த இடத்திலே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையன் என்று அந்த குழந்தை பேசுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் என்ன பாடம்? தாயுடைய சாபத்தை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும், தாய்மாருடைய மனதை நாங்கள் நோகடிக்க கூடாது. இரண்டாவது பாடம், கண்ணியமான சகோதரர்களே, எமக்கு எவ்வாறான சோதனைகள், சிரமங்கள், மனக்கசப்புகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் முதலாவது நாங்கள் தொழுகையின் பால் மீற வேண்டும். தொழுகையில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதனை ஏற்பட்ட அந்த வருடம் ஆமுர் ரமாதா இரவெல்லாம் தொழுவார்கள், பகலெல்லாம் மக்களுடைய சிரமங்களிலே பங்கெடுத்துக் கொள்வார்கள், சமூக பணியிலே ஈடுபடுவார்கள், இரவெல்லாம் தொழுது கொண்டிருந்தார்கள். இனியமான சகோதரர்களே, இரண்டாவது அரிய சந்தர்ப்பம், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதம் துஆவுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை பற்றி பேசிவிட்டு, குர்ஆனை பற்றி பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் துஆவை பேசுகிறான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. ரமலானுடைய மாதத்தை பேசுகிறான், குர்ஆனை பேசுகிறான், அடுத்ததாக அல்லாஹ் துஆவை பேசுகிறான். துஆவுடைய மாதத்திலே இருக்கிறோம். துஆவின் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் இரு கைகளையும் ஏந்த வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா உலகத்திலே நெருக்கடிகளை உண்டாக்கலாம். அதையும் குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது, இப்படியான பஞ்சங்கள், இப்படியான நெருக்கடிகள், உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கு இரண்டாவது காரணம் என்ன? அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் திசையை திருப்ப வேண்டும், தொழுகையாளிகளாக மாற வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், ولقد ارسلنا الى امم من قبلك فاخذناهم بالباساء والضراء لعلهم يتضرعون. الله சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இன்று குரைஷி காஃபிர்கள் உங்களை அடிக்குகின்றார்கள், இம்சிக்குகின்றார்கள், ஏசுகின்றார்கள், தூற்றுகின்றார்கள், நையாண்டி செய்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பல ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோம். அந்த ரசூல்மார்களை, அந்த ரசூல்மார்கள் அந்த சமூகத்துக்கு சொன்ன விடயங்களை அந்த மக்கள் பொய்ப்பித்தார்கள், என்னுடைய உண்மையான மார்க்கத்தை உதாசீனம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை அற்பமாக கருதினார்கள், அல்லாஹ்வுடைய தூதை பொய்ப்பித்தார்கள். அதன் காரணத்தினால் அகதுனாஹும் பில் பஸாஇ வத்தர்ரா, அல்லாஹ் இரண்டு விடயங்களை சொல்கிறான், அவர்களை நாங்கள் வறுமையை கொண்டு சோதித்தோம், உணவு நெருக்கடியை கொண்டு சோதித்தோம், பஞ்சத்தை கொண்டு சோதித்தோம். வத்தர்ரா, இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், பயங்கரமான நோய்கள், ஆழ்கொள்ளி நோய்கள், மனிதன் கண்டு பயப்படுகின்ற நோய்கள், இப்படியான நோய்களின் மூலமும் அவர்களை நாங்கள் சோதித்தோம். கண்ணியமான சகோதரர்கள், நாம் இந்த இரண்டு விதமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். பயங்கரமான நோய்க்கு முகம் கொடுத்து மாதங்கள் போகவில்லை, அதைவிட பயங்கரமான உணவு நெருக்கடிக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது மக்களை அழிப்பதற்கு அல்ல, லஅல்லஹும் யதபர்ரஊன், அவர்கள் என்னிடத்திலே துஆ செய்ய வேண்டும், என்னிடத்திலே துஆ செய்ய வேண்டும், என்னிடத்திலே அந்த சோதனைகளை விட்டும் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக என்னிடத்திலே துஆ செய்ய வேண்டும். ரமலானை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம். இந்த சோதனைகளை விட்டு வெளியேறுவதற்கான வழியை, சந்தர்ப்பத்தை இந்த ரமலானிலே அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சோதனை ஏற்பட்ட அந்த வருடத்திலே, பதினெட்டாவது ஹிஜ்ரி பதினெட்டாவது வருடம், பதினெட்டாவது அந்த வருடம் ஒன்பது மாதங்கள் இஸ்லாமிய சமூகம் பஞ்சத்திலே சோதிக்கப்பட்டது. 9 மாதங்கள் அஸ்லம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய அடிமை வேலையால் பணியாளர் சொல்கிறார்கள், அந்த 9 மாதங்களில் எனது எஜமான் இஸ்லாமிய கலீஃபா உமரை நான் அவதானித்தேன். இரவு நேரங்களிலே தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே தொழுது அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி தன்னுடைய தாடி நலையும் அளவுக்கு அழுவார்கள். அல்லாஹும்மா லா துஹ்லிக்னா பிஸ்ஸினீ, யா அல்லாஹ் எங்களை பஞ்சத்தை கொண்டு அழித்து விடாதே. பஞ்சம் என்பது சாதாரணமான சோதனை அல்ல சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குர்ஆனை ஓதுகின்ற ஹாஃபிழ்மார்களை, குர்ராக்களை, உலமாக்களை ஒரு சமூகம் கொலை செய்தது. 70 ஹாஃபிழ்மார்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் காஃபிர்களுக்கு சபிப்பதற்காக வேண்டி செய்த பதுவா, செய்த சாபம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று பஞ்சத்தின் மூலம் இவர்களை சோதிக்க வேண்டும். உலமாக்களை அழித்த சமூகம், ஹாஃபிழ்மார்களை கொலை செய்த சமூகம், உலமாக்களை அற்பமாக கருதிய சமூகம், நபி அவர்கள் துஆ செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை எப்படி பஞ்சத்தின் மூலம் நீ அழித்தாயோ சோதித்தாயோ அதே போன்று யா அல்லாஹ் உலமாக்களையும் ஹுஃபாதுகளையும் காரிமார்களையும் கொலை செய்த இவர்களை விட்டுவிடாதே யா அல்லாஹ், பஞ்சத்தை கொண்டு சோதி என்று ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அதனால் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆவிலே கையை ஏந்தியவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்மா லா துஹ்லிக், அல்லாஹும்மா லா துஹ்லிக்னா பிஸ்ஸினீன். இந்த துஆவை ஓதக்கூடிய காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹும்மா லா துஹ்லிக்னா பிஸ்ஸினீன், யா அல்லாஹ் உணவு நெருக்கடி பஞ்சத்தின் மூலம் எங்களை அழித்து விடாதே. வர்ஃபா அன்னல் பலா, எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பயங்கரமான சோதனையை எங்களை விட்டு நீக்கி விடுவாயாக, போக்கி விடுவாயாக என்று அழுது அழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்துவிட்டு அல்லாஹும்மா லா துஹ்லிக் உம்மத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா யதி, யா அல்லாஹ் நான் கலீஃபாவாக வாழும் போது, நான் இந்த சமுதாயத்துடைய ஆட்சியாளனாக இருக்கும் போது என்னுடைய ஆட்சியில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை நீ அழித்து விடக் கூடாது. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவு சிறந்த உம்மத், இந்த கைரு உம்மத், இந்த சிறந்த உம்மத்தின் அழிவு எனது ஆட்சியின் போது நடக்கக்கூடாது. நான் பொறுப்பில் இருக்கும் போது, அதிகாரத்தில் இருக்கும் போது, கிலாபத்தில் இருக்கும் போது இந்த சமூகம் அழிக்கப்படக்கூடாது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடுத்து அழுதார்கள். துஆவின் பால் நாங்கள் மீள வேண்டும் சகோதரர்களே. சோதனைகளை விட்டு வெளியேறுவதற்கான 2வது சந்தர்ப்பம் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய துஆ, ஒரு பெண்ணுடைய துஆ. சோதனை ஏற்பட்ட நேரத்திலே அந்த பெண்ணுக்கு பயன்படுத்திருக்கிறது, பிரயோசனம் அளித்திருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது 1வது மனைவி சாராவை அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்திலே இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக போகிறார்கள். போன நேரத்திலே எகிப்திலே ஒரு கொடுங்கோல ஆட்சியாளன், ஜப்பாரும் மினல் ஜபாபிரா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயங்கரமான ஒரு கொடுங்கோலன், அநியாயக்காரன் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கேள்விப்படுகிறது, இப்ராஹிம் என்ற ஒருவர் எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார், அவரோடு அவருடைய மனைவி வந்திருக்கிறாள். அந்த மனைவி மிகவும் அழகான ஒரு பெண், அழகான ஒரு பெண். இப்போது அந்த சாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியின் மீது அந்த மன்னனுக்கு, அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு ஆசை வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கேட்டுகின்றான், நீங்கள் யார், உங்களோடு வந்திருக்கக்கூடிய பெண் யாரு? உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அந்த பெண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிர்பந்தமான சூழலிலே ஒரு பொய்யை சொல்கிறார்கள். சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கக்கூடிய அந்த பெண் என்னுடைய சகோதரி, மனைவி என்று சொல்லவில்லை, சகோதரி என்று சொன்னால், உறவுக்கார பெண் என்று சொன்னால், எனது இரத்தம் என்று சொன்னால் அந்த பெண்ணை அந்த மன்னன் விட்டு விடுவான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய்யை சொல்கிறார்கள். என்னுடைய சகோதரி தான் என்னோடு வந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, இப்போது அந்த மன்னன் உடனே சாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை அந்த சபைக்கு அழைத்து வர சொல்கிறார். சாரா அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா இடத்திலே செல்கிற போது சொன்னார்கள், நான் ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன், உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டேன், அந்த மன்னன் நீ யார் என்று கேட்டால் என்னுடைய சகோதரி என்று சொல்ல வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் இதை சொல்கிறார்கள் சஹாபாக்களுக்கு, புகாரியிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இப்போது சாரா அந்த சபைக்கு செல்கிறார்கள். அந்த மன்னன் கேட்கிறான், நீ யார் என்று? நான் இப்ராஹிமுடைய சகோதரி என்று ஒரு பொய்யை சொல்கிறார்கள், தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. கண்ணியமான சகோதரர்கள், இப்போது அந்த மன்னன் சாராவை நெருங்க முயற்சிக்குகின்றான், ஆசையை தீர்ப்பதற்கு முயற்சிக்குகின்றான். இந்த நேரத்தில் அந்த பெண் உது செய்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், தத்வல்லஹு வ துஸல்லி வ தத்அல்லாஹ். அந்த பெண் உது செய்து இரண்டரை காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறாள், யா அல்லாஹ், நான் உன்னையும் உன்னது நபி இப்ராஹிமையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், லா துஸல்லித் அலைய காஃபிரா, என் மீது முஸ்லிம் அல்லாத ஒருவனை சாட்டி விடாதே, அநியாயக்காரனை சாட்டி விடாதே, அத்தூழியம் செய்யக்கூடியவனை சாட்டி விடாதே என்று துஆ செய்கிறார்கள். பெண்ணை நெருங்க வேண்டும் என்று நடந்து வருகிறான் அந்த மன்னன், அந்த சண்டாளன், அவனால் நடக்க முடியாது, அவனுக்கு ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது, அவனுடைய மூச்சு திணறுகிறது, காலிலே நடுக்கம் ஏற்படுகிறது, நடக்க முடியாமல் அப்படியே தரையிலே விழுந்து விடுகிறான், கால் செயலற்று போய் விடுகிறது, நிலை குழம்பி போய் விடுகிறான். இப்போது மீண்டும் அந்த மன்னன் சாராவை பார்த்து சொல்கிறான், நீ அல்லாஹிடத்தில் துஆ செய், நான் உனக்கு இல்ல அதுரத் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன், நீ அல்லாஹிடத்திலே துஆ செய் என்று சாரா அவர்கள் மீண்டும் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், அவனை பாதுகாத்து விடு. கண்ணியமான சகோதரர்களே, மீண்டும் இரண்டாவது தடவையும் அந்த சாராவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சில எட்டுக்களை எடுத்து அவன் நடக்க முற்படுகிறான். மீண்டும் கண்ணியமான சகோதரர்களே, சாரா அவர்கள் தொழுது துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இவனை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மீண்டும் அவனுடைய மூச்சை திணற வைக்குகின்றான், அவனுடைய காலிலே ஒரு வகையான நடுக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான், அசைய முடியாமல் நடக்க முடியாமல் அந்த இடத்திலே அவன் விழுந்து விடுகிறான். இப்போதோ அவனுடைய சபையில் இருந்த அந்த சபை ஆட்களை பார்த்து அந்த மன்னன் சொல்கிறான், நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடியது ஒரு பெண் அல்ல, அசைத்து மூணி விஷயப்பான், நீங்க என்னிடத்திலே கொண்டு வந்தது ஒரு ஷைத்தானை, ஒரு ஜின்னை, மனித பெண்ணை நீங்கள் கொண்டு வரவில்லை, ஒரு ஜின்னை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவருடைய இரட்சகனுடைய துஆவை, அல்லாஹுடைய துஆவை, அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவின் மூலம் அந்த அவனுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹு தஆலா சாராவை பாதுகாத்துகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, சாரா அந்த சபையிலிருந்து செல்கிற போது சாராவை பார்த்த அந்த மன்னன் சொல்கிறார், எங்களுடைய எகிப்துடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஹாஜர் என்று சொல்கிற பெண்ணை உனக்கு உதவிக்காக வேண்டி, உன்னுடைய வேலைகளை செய்வதற்கு, உன்னுடைய பணிவிடைகளை செய்வதற்கு அன்பளிப்பாக ஹாஜரை தருகிறேன் என்று சாராவை கண்ணியப்படுத்தி அல்லாஹு தஆலா அந்த கொடுத்த பாதுகாப்பின் மூலம் அந்த மன்னன் சாராவை கண்ணியப்படுத்தி எகிப்திலிருந்து அந்த சாராவை அனுப்பி விடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை துஆவின் மூலம் சோதனைகளை போக்கலாம், துஆவின் மூலம் எதையும் சாதிக்கலாம் என்பதை சொல்வதற்காக இந்த சம்பவத்தை சொன்னார்கள். கண்ணியமான சகோதரனே, மூன்றாவது மிக முக்கியமான, ரமலானுடைய மாதம் என்பது வெறுமனே தாகம், வெறுமனே நாம் பசியோடு இருக்கக்கூடிய மாதம் அல்ல, தாகத்தின் மூலம் பசியின் மூலம் மற்றவர்களுடைய தாகத்தையும் பசியையும் துன்பங்களையும் உணர்வது ரமலானுடைய மாதத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட அதிகமாக தீவிரமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல அமல்களை செய்வார்கள், குறிப்பாக சதக்காக்களை தான தர்மங்களை செய்வார்கள். சதக்காக்களின் மூலம், தான தர்மங்களின் மூலம், கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை கொடுப்பதன் மூலம் எமக்கு ஏற்படுகின்ற ஆபத்துக்கள், சோதனைகள், நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல சதக்காக்கள், தான தர்மங்கள், நல்ல விடயங்கள், தகை மசாரி அசு, முதலாவது சொன்னார்கள், தீய மரணத்தை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும், அழிவுகளை விட்டும் பாதுகாக்கும், ஆபத்துக்களை விட்டு பாதுகாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் எங்களுடைய கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை கணக்கு பார்த்து நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனைய சதக்காக்களை நாங்கள் கொடுக்க வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும். ஏன், இந்த மாதத்தில் தான் நாம் பசியை அதிகமாக உணர்கிறோம். 11 மாதங்கள் சாப்பிட்டவர்கள் ஒரு மாதம் பசியோடு இருக்குகிற போது பக்கத்து வீட்டுக்காரனுடைய பசி, ஏழைகளுடைய பசி, அனாதைகளுடைய பசி, விதவைகளுடைய பசியை உணர்த்துகிறான் அல்லாஹு தஆலா. எனவே இந்த மாதத்திலே அதிகமாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடைய பணங்களை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய வேதத்திலே, அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, ஜகாத் அது எப்படி கொடுக்க வேண்டும், அதை எப்படி பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை, நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தித்தான் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தகுதியானவர்களை இனம் காண வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, சில பேர்கள் இருக்கிறார்கள் வாயினால் சதக்காக்களையும் ஜகாத்துகளையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். வெளிரங்கத்திலே அவர்களை நாங்கள் பார்த்தால் செல்வந்தர்களை போன்று இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஏழைகள். அல்லாஹிடத்திலே மாத்திரம் அவர்களுடைய சிரமங்களை சொல்வார்கள், கஷ்டங்களை சொல்வார்கள், வறுமைகளை சொல்வார்கள். அவர்களை தேடிக் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே, அவர்களை, ஏழைகளை நாங்கள் இனம் காண வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வருமானங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தகுதியானவர்களுக்கு நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். தகுதியால் தகுதி இல்லாத ஒருவர் நன்றாக தொழில் செய்கிறார், சொந்த வாகனம் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறார், இப்படியான ஒருவர் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர். கனிமான சகோதரர்களே, ஜகாத்துடைய நோக்கம் உலகத்திலே ஏழைகள் அதிகரிக்க வேண்டும், எப்போதும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதல்ல ஜகாத்துடைய நோக்கம். ஜகாத்துடைய நோக்கம் வறுமை நீங்க வேண்டும், ஏழைகள் செல்வந்தர்களாக மாற வேண்டும். 5 வருடங்களாக ஜகாத் எடுக்கக்கூடியவர், கூட்டு ஜகாத்தின் மூலம் 5-6 வருடங்களாக ஜகாத் பெறக்கூடியவர், 7வது வருடம் தொழில் செய்து அல்லாஹ் உடம்பிலே சக்தியை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், வளங்களை கொடுத்திருக்கிறான், தொழில் செய்து 7வது வருடம் அவர் ஜகாத் கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு உடம்புல சக்தி இருக்குது, உடம்புல நல்ல வளம் இருக்குது, அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறான், இவர் மற்றவங்கள்ட்ட கேட்கிறாரண்டா, இவருக்கு நீங்க ஜகாத்தை கொடுத்துடாதீங்க, இது ஹலால் இல்ல ஹராம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாங்க முதலாவது பார்க்கணும், நான் ஜகாத் கொடுக்க தகுதியானவனா, ஜகாத் எடுக்க தகுதியானவன். சில பேர் சாதாரண தொழில் செய்வாங்க, ஆனா பேங்க்ல மாஷா அல்லாஹ் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் ஜகாத் கொடுக்க வேண்டிய அந்த அளவை, நிசாபை, அளவை அடைந்தும் அவர்கள் நினைப்பார்கள், நாங்கள் வங்கியில் தான் பணத்தை வைத்திருக்கிறோம், வியாபாரம் செய்யவில்லை, அந்த பணத்தை காசாக்கவில்லை, பாதுகாத்து வைத்திருக்கிறோம், நாங்கள் ஜகாத் எடுக்க தகுதியானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை, அவர்கள் ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள். கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று கிடையாது, சாதாரண கூலி தொழிலாளி ஆனால் சம்பாதித்திருக்கிறார், சேர்த்து வைத்திருக்கிறார், இவர் தொழில் சாதாரணமானதுதான் ஆனால் நிறைய சேர்த்திருக்கிறார். 7 வருடங்களாக அவருக்கு கிடைத்த சதக்காக்கள், தான தர்மங்கள், அன்பளிப்புகள் அல்லது அனந்தர சொத்துக்கள் எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். எல்லாம் கணக்கு பாருங்க, அதை காசாக ஆக்கியிருக்கிறோம், வங்கியிலே சேர்த்து வைத்திருக்கிறோம், டிபாசிட் பண்ணி வைத்திருக்கிறோம், சேவிங் அக்கவுண்ட்லே வைத்திருக்கிறோம், நீங்க ஜகாத் எடுக்கிறாக்கள் இல்ல, நீங்க ஜகாத் கொடுக்கிறாக்கள். எனவே கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ் சொல்லித்தான் அது ஹக்குன் மஅலூம், தகுதியானவர்களுக்கு உரிய முறையிலே அவர்களுக்கு போய் சேர வேண்டிய அக்கு. எனக்கு தகுதி இல்லையா, எனக்கு தாராரா, நீங்க சொல்லுங்க, எனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறார், நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், என் காசு இருக்குது, ஒரு ஏழையை தேடி கொடுங்க. உரியவர்களுக்கு முறையாக போய் சேர வேண்டும், இன்னும் ஒருவருடைய ஹக் அது. எனவே ஜகாத் அது தகுதியானவர்கள் அந்த அளவு இருக்கிறது, உலமாக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதை அடைந்தால் நீங்கள் அந்த அளவு காசு இருந்தால் வருடத்துக்கு ஒரு தடவை ஜகாத் கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரிலே நீங்கள் சேர்த்து வைத்த காசாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்காக கல்விக்காக சேர்த்து வைத்த காசுகளாக இருந்தாலும் அது காசாக வங்கியில் இருந்தால் வருடத்துக்கு ஒரு தடவை அதுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டும். எனவே நான் தகுதியானவனா, நான் கொடுப்பதற்கு தகுதியானவனா, எடுப்பதற்கு தகுதியானவனா என்பதை புரிந்துதான் அந்த ஜகாத்தை நாங்கள் பெற வேண்டும், ஜகாத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே அதிகமாக சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். பெரிய தொழில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, வருமானம் இருக்கிறது. இரண்டு வீடுகள், மூன்று வீடுகளை அல்லது இரண்டு கடைகளை கூலிக்கு கொடுத்திருக்கிறார்கள், வருமானம் வந்திருக்கிறது, சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டிய செல்வந்தர்கள். மாளிகையிலே வாழ வேண்டும், தாம்பிகமான வாகனங்களை ஓட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. சாதாரண ஒருவருக்கும் அவர் காசை சேர்த்து வைத்திருந்தால் அவர் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஜகாத்தின் மூலம் எந்த சமூகம் ஜகாத் கொடுப்பதை தடுப்பார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதார வளங்களை அழித்து விடுவான். எந்த சமூகம் ஜகாத்தையும் சதக்காவையும் கணக்கு பார்த்து முறையாக கொடுப்பார்களோ அவர்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். இதுதான் குர்ஆன் சொல்கின்ற, எங்களுக்கு சொல்லித் தருகின்ற அழகான பாடம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய உறவினர்கள் இருப்பார்கள், ஜகாத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுப்போம், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுப்போம், ஊர் மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக நாங்க ஜகாத்தை பிரிக்கும் போது, கணக்கு பார்க்கும் போது, எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்க தகுதியானவங்களை பார்த்து கொடுக்கிறோம். அதே நேரத்தில் நாங்க இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வகையை பாதுகாக்கக்கூடிய, எங்களை சுவர்க்கத்தின் பால் அழைத்து செல்லக்கூடிய உலமாக்களையும் நாங்க மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஜகாத்தை சொல்லி தரக்கூடிய உலமாக்கள், பள்ளியுடைய இமாம்கள், அனந்தர சொத்தை எப்படி பிரிக்கணும் என்று சொல்லி தரக்கூடிய பள்ளிவாசலுடைய இமாம்கள், நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தாக தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்குது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பள்ளியுடைய இமாம், எந்த முஅதினுடைய பாங்க கேட்டு நோம்பு பிடிக்கிறோமோ, எந்த முஅதினுடைய பாங்க கேட்டு நோம்ப திறக்கிறோமோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அமானிலத்தை நிறைவேற்றுகின்ற முஅதின்மார்கள், பள்ளிவாசலிலே பணிபுரிகின்ற ஊழியர்கள், இவர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லௌலல் கிலாஃபா லகுந்து முஅதினா, கிலாஃபத் இல்லை என்றால், நான் ஒரு கலீஃபாவாக இல்லை என்றால், நான் ஒரு பள்ளிவாசலுடைய முஅதினாக இருப்பேன் என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவு அமானிதங்களை சுமந்த, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வழங்கக்கூடிய கண்ணியங்களை சுமந்தவர்கள் தான் இந்த பள்ளிவாசலுடைய முஅதின்மார்கள், இமாம்கள். இவர்களையும் நாங்கள் கணக்கெடுக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அவர்களுடைய இடர்களையும் துன்பங்களையும் கேட்டு விசாரித்து அவர்கள் வாயினால் கேட்க மாட்டார்கள், கேட்டு நீங்கள் கொடுக்க வேண்டும். குடும்ப நிலைமைகளை நீங்கள் விளங்க வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, அவர்களையும் நாங்கள் சிறப்புப்படுத்துவோம். உலமாக்களுக்கென்ற ஓய்வூதியம் கிடையாது, அவர்களுக்கென்ற வேற வருமானங்கள் கிடையாது. நேரத்தை செலவழித்து, காலத்தை செலவழித்து, குடும்பத்தில் இருப்பதை விட அதிகமாக பள்ளிவாசலிலே அவர்கள் உங்களுடைய பள்ளி கிஃபாயாக்களை செய்வதற்காக உலமாக்கள் நீங்கள் செய்கின்ற பொறுப்புகளை கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஜனாசாவை உங்களுடைய பிள்ளை குளிப்பாட்டாத போது இந்த உலமாக்கள் குளிப்பாட்டுகிறார்கள். உங்களுடைய ஜனாசாவை தொழுவிக்க வேண்டிய உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் போது உங்களுடைய ஜனாசாக்களை இந்த இமாம்கள் தொழுவிக்குகின்றார்கள். உங்களுடைய ஜனாதாவை கபரிலே வைக்க வேண்டிய உங்களுடைய உறவினர்கள், உறவுக்காரர்கள், பிள்ளைகள் இருக்குகின்ற போது கபரிலே இறங்கி அந்த ஜனாதாவை கபரிலே வைக்குகிறார்கள். இந்த உலமாக்கள் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பொறுப்புகளையும் அமானிதங்களையும் தருணிக்கு பாயாக்களையும் இந்த பள்ளிவாசல்களுடைய இமாம்களும் முஅத்தின்மார்களும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் முஸ்லீம்களுடைய பொறுப்பை ஏற்பது யார், யார் கலீஃபாவாக வர வேண்டும் என்ற சர்ச்சை ஏற்பட்ட நேரத்திலே, பிரச்சனை ஏற்பட்ட நேரத்திலே, உமரை எடுப்பதா, அபூபக்கரை எடுப்பதா, உஸ்மானை எடுப்பதா, தல்ஹாவை எடுப்பதா, ரதியல்லாஹு அன்ஹும் என்ற சர்ச்சை ஏற்பட்ட நேரத்திலே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய காலத்திலே பள்ளி வாசலிலே இமாமாக இருந்தார்கள், இமாமாக நின்று தொழுவித்தார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக நியமித்தார்கள். அதனால் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தீனுடைய விடயம், தொழுகை என்பது தீன், தீனுக்காக, தீனுடைய விடயத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ஆகிய உங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நியமித்தார்கள் அல்லவா. கிலாபத் என்பது உலகை ஆள்வதற்கு, கிலாபத் என்பது உலகை சீர் செய்வதற்கு, இமாமத்துக்கு தகுதியாக இருந்த நீங்கள், இமாமாக நின்று தொழுவிப்பதற்கு தகுதியான நீங்கள் கலீஃபாவாக வருவதற்கு நீங்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள் என்று ஒரு இமாமை முன்னிறுத்தித்தான், அவர் ஒரு இமாம் என்ற தகுமையை பார்த்துத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாமிய சமூகம் கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டது. சாதாரணமானவர்கள் அல்ல சகோதரர்களே, அவர்களை நாங்கள் உபசரிக்க வேண்டும். அவர்களை கவனிப்பது பள்ளி நிர்வாகத்துடைய பொறுப்பு மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னால் தொழுகின்ற செல்வந்தர்கள், தொழுகின்ற துறை சார்ந்தவர்கள், சமூக பொறுப்புதாரிகள், இவர்கள் எல்லோரும் இமாம்கள் முஅதின்மார்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். நாங்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள், அவன்தான் ரஸ்ஸாக் என்று நம்பியவர்கள், அவன்தான் ஹாலிக் என்று நம்பியவர்கள், அவன்தான் மாலிக் என்று நம்பியவர்கள், அல்லாஹினால் ஏற்படுத்திய இந்த சோதனையை அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாது. எனவே துவா செய்வோம், தொழுகையின்பால் ஈடுபாடு காட்டுவோம். ரமலானுடைய மாதத்தில் இரவு வணக்கம் இல்லை என்றால் எப்போது சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் தராவி இல்லை என்றால் எப்போது சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் எனது வாழ்க்கையில் தஹஜ்ஜுத் இல்லை என்றால், ரமலானுடைய வாழ்க்கையில் எனது கண்ணீரிலிருந்து கண்ணீர் வடியவில்லை என்றால், ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அளவில்லை என்றால் எப்போது சகோதரர்களே. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்துவிட்டான், ரமலானுடைய பாதி நாட்கள், பாதி மாதம் சென்று விட்டது சகோதரர்களே. ஒரு சில நாட்கள் எஞ்சியிருக்கின்றன, பிரயோசனமாக கழிப்போம், தொழுகையிலே கழிப்போம், துஆவிலே கழிப்போம், சதக்காக்கள் தான தர்மங்களை இடம் கண்டு தகுதியானவர்களுக்கு கொடுப்போம், தேடிக் கொடுப்போம். இவ்வாறான அமல்களை, நல்ல விடயங்களை, சதக்காக்களை, தான தர்மங்களை செய்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துக்கு நாங்கள் விடுவு கொடுக்கின்ற போது, பிரியாவிடை செய்கின்ற போது எமக்கு ஏற்பட்ட சோதனையை அல்லாஹு தஆலா போக்குவான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது, சந்தேகம் இருக்க முடியாது. எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா ரமலானுடைய எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை சிறப்பாக கழித்து அவனுடைய மக்பிரத்தையும் ரஹ்மத்தையும் நரக விடுதலையும் அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன நற்கிரியைகளை, வணக்கங்களை, வழிபாடுகளை செய்தோமோ அவைகள் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த கூலியை உலகத்திலும் மறுமையிலும் தருவாயாக. யாழ் அதே போன்று ஈமானோடு வாழ்ந்து, ஈமானுக்காக உழைத்து, ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.